அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருநாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். தான் வகுத்துள்ள நீதியின் பாதையில் நீங்கள் நடக்க வேண்டும் என்றும் உங்கள் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் இறைவனிடம் அன்பு கூற வேண்டும் என்றும் விரும்புகிற இறைவனின் திருநாமத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அழைக்கிறோம். நண்பர்களே, இறைவாக்கு கூறும் சில ஆயத்துக்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். வெளிப்படுத்துதல் 21 சுரா 8 ஆயத்தையும், மத்தேயு 8 சுரா 11 ஆயத்தையும், மற்றும் மத்தேயு 25 சுரா 41 முதல் 46 வரை உள்ள ஆயத்துக்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். பயப்படுகிறவர்களும் அவிஸ்வாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தியிருப்பார்கள். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள். பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை. வஸ்திரமில்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாகவும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதயத்திரமாக, ஆண்டவரே, உம்மை பசி உள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரமில்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதயத்திரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அந்தப்படி இவர்கள் நித்திய ஆக்னியை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். ஜகன்னம் எனப்படும் நரகம், இதை பற்றி பேசுவது யாரும் அதிகமாக விரும்ப மாட்டார்கள், சிந்தித்து பார்ப்பதை கூட விரும்ப மாட்டார்கள். ஆனாலும் இன்று நாம் நரகத்தை பற்றி படிக்க இருக்கிறோம். காரணம், இறைவனே இதை பற்றி அதிகமாக கூறியுள்ளான். இறை வாக்கியங்களில் அல்லது வேதங்களில் இன்சான் ஜகன்னத்திற்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காக நூற்றுக்கணக்கான எச்சரிக்கைகளை இறைவன் கொடுத்துள்ளான். என்றும் அடுத்த பாடத்திட்டத்திலும் நரகம் மற்றும் மோட்சம், ஜகன்னம் மற்றும் ஜன்னத், இந்த இரண்டையும் பார்க்க போகிறோம். நாம் ஜகன்னத்திற்கு செல்ல மாட்டோம், ஜன்னத்திற்கு தான் செல்வோம் என்று நாம் நம்பிக்கையுடன் தைரியமாக கூற வேண்டுமானால் அதற்கு இறைவன் வகுத்துள்ள வழிகள் என்ன, இறை வேதத்தில் அதை பற்றி என்ன எழுதியிருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். மறுமை நாளில் என்ன நடக்கும் என்பதையும், ஒரு மனிதன் தன் நித்தியத்தை எங்கு எப்படி கழிப்பான் என்பதை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது என்று சிலர் நினைக்கலாம். இறைவனின் நஜாத்தின் வழியையும் அவனுடைய வாக்குறுதிகளையும் அவர்கள் சரியாக அறியாததால் இப்படி சொல்கிறார்கள். நாம் சுவனபதிக்கு செல்வோம் என்பதை சொல்லக்கூடிய இறைவனின் ஆயத்துக்கள் ஏதும் உண்டா? நிச்சயமாக உண்டு. 1 யோவான் 5 சுரா 13 ஆயத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவ குமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். இந்த செய்தியை கேட்கும் நண்பரே, இறைவன் வைத்திருக்கும் நித்திய ஜீவன் உங்களுக்கும் உண்டு என்பதை நீங்கள் அறிவீர்களா? உங்களுடைய ஆத்மா உங்கள் மரணத்திற்கு பின் எங்கு செல்லும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? நான் சுவனபதிக்கு தான் செல்வேன், நரகத்திற்கு செல்ல மாட்டேன் என்கிற நிச்சயம் உங்களுக்கு உண்டா? அந்த நம்பிக்கை இல்லை என்றால் இன்று நமது பாடத்திட்டம் உங்களை உறுதிப்படுத்தும். ஜன்னத்திற்கு செல்ல ஊக்குவிக்கும் நமது இரட்சகராகிய ஈசா நபி அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்து இன்சானுக்கு போதித்த போது சொர்க்கத்தையும் நரகத்தையும் பற்றி அதிகமாக ஜனங்களுக்கு போதித்தார். அதிலும் அவர் ஜன்னத்தை பற்றி சொன்னதை விட ஜகன்னத்தை பற்றியே அதிக முறைகள் பிரசங்கித்தார். நரகத்தில் உள்ள கொடூரமான தண்டனையை குறித்து ஈசா நபி அவர்கள் பிரசங்கித்தார். யாரும் நரகம் செல்வதை இறைவன் விரும்புவதில்லை. நரகத்திற்கு சென்ற ஒரு நபரின் உண்மை சம்பவத்தை பற்றிய பாடத்தை இஞ்சிலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்கள். லூக்கா என்னும் இறைவாக்கினன் இஞ்சிலில் இவ்விதமாக கூறுகிறார். லூக்கா 16வது சூரா 1 முதல் 31 ஆயத்துக்கள் முடிய வாசிக்கிறேன், கேளுங்கள். பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரணக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உன் உக்கரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கரான காரனா இருக்க கூடாது என்றான். அப்பொழுது உக்கரணக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்கரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே. கொத்துகிறதற்கு எனக்கு பலன் இல்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். உக்கரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது. உக்கரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு தன் எஜமானிடத்தில் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து, முதலாவது வந்தவனை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன், 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்கரானக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமா எழுது என்றான். பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன், 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். அநீதி உள்ள உக்கரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாயிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாயிருக்கிறான். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? வேறொருடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாயிராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக்கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். இவைகளெல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவறுப்பாயிருக்கிறது. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒழிந்து போவது எளிதாயிருக்கும். தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணுகிறவன் விபச்சாரம் செய்கிறான். புருஷனாலே தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறான். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதனமும் சம்பிரபமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசுரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிரப்பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படி அல்ல தகப்பனாகி ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிகொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடுக்காவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். இத்துடன் ஐஸ்வர்யவான் லாசரு கதை நிறைவடைகிறது. உண்மையாகவே நரகம் என்பது ஒரு பயங்கரம் என்று அழைக்கப்படுகிற இடமாகும். அங்கு கருணைக்கு இடமில்லை. அந்த பணக்காரர் அங்கு வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தார். ஒரு சொட்டு தண்ணீராவது கொடுக்க அங்கு யாருமே இல்லாத நிலைமை. இன்னும் சொல்ல போனால் இதே மாதிரியான பணக்காரர்கள் அநேகர் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் நியாய தீர்ப்பு நாளுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் உடலும் ஆத்மாவும் எரிகிற அக்கனி கடலுக்குள் வீசப்படும். இறை வாக்கினரின் வார்த்தைகளை கடைபிடிக்க மறுத்தவர்கள் என்றென்றும் அக்கனி கடலில் இருப்பார்கள். இறைவாக்கு கூறுவதை கேளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது சுரா 15வது ஆயத்தையும் வெளிப்படுத்துதல் 14வது சுரா 10-11 ஆயத்துகளையும் வாசிக்கிறேன் கேளுங்கள். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கனி கடலிலே தள்ளப்பட்டான். அவன் தேவனுடைய கோபாக்கனியாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பதாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கனியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கிற எவனும் இரவும் பகலும் இளைப்பாறுதலாது. பாவம் செய்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நரகத்தில் வேதனைப்பட்ட பிறகு அவர்களின் தண்டனை காலம் முடிந்த பிறகு அவர்கள் ஜன்னத்திற்கு செல்வார்கள் என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் இதை குறித்து இறைவாக்கு என்ன கூறுகிறது என்பதை கவனியுங்கள். மத்தேயு 25வது சுரா 46வது ஆயத்து மற்றும் எபிரேயர் 9வது சுரா 27வது ஆயத்தையும் வாசிக்கிறேன் கேளுங்கள். அந்தப்படி இவர்கள் நித்திய ஆக்கினியை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவன் அடையவும் போவார்கள் என்றார். அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே மறித்து போனவர்களுக்காக தூவா செய்வதால் நரகத்தில் இருக்கும் அவர்களின் வேதனையை குறைக்க முடியாது. கியாமத்து நாளில் அவர்களை காப்பாற்றவும் முடியாது. மோட்சத்தில் இருப்பவர்களுக்கு நம்முடைய தூவா அவசியம் இல்லாதது ஒன்று. காரணம், அவர்கள் நித்திய நித்திய காலமாக சுவரபதியில் சந்தோஷமாகத்தானே இருக்க போகிறார்கள். அன்பான நேயர்களே, வெறும் வார்த்தைகளை கொண்டு உங்களை யாரும் ஏமாற்ற அனுமதிக்க வேண்டாம். சிலர், ஆ, இறைவன் மிகவும் நல்லவன், அவனே இறைப்பணியாளர்களை உருவாக்கிவிட்டு அவனே அவர்களுக்கு எதிராக நிற்க மாட்டான், நாம் அனைவர் மேலும் இறைவன் கருணை காட்டி பிறகு நம்மை சுவனபதியில் சேர்த்துக் கொள்வான் என்று பேசும் எவரும் இறைவாக்கை தன் வாழ்க்கையின் அடிப்படையாக கொள்ள மாட்டார்கள். இறைவன் நியமித்துள்ள ரட்சிப்பின் வழியை இவர்கள் நிராகரித்து விடுவதால் தங்கள் மனசாட்சியை திருப்திப்படுத்திக் கொள்ள இப்படி சொல்வார்களே அல்லாமல் மற்றபடி அல்ல. இப்படிப்பட்டவர்கள் கூட தங்கள் தவறான எண்ணங்களிலிருந்து விடுபட்டு இறைவன் பக்கம் திரும்பி ஈசா நபியின் மூலம் இறைவன் வகுத்த நீதியின் பாதையை நம்பினால் உண்மையாகவே ஒரு நரகம் இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். காலம் கடந்துவிட்டால் மனம் திரும்புதல் என்பது இயலாத காரியமாக போய்விடும். நாம் வாசிக்க கேட்ட பகுதியில் அந்த ஐஸ்வர்யவான் இப்ராஹிம் நபியிடம் கேட்டதை கவனித்தீர்களா? இதுவரை மனம் திரும்பும்படி தனது 5 சகோதரரை எச்சரிக்க, உபதேசிக்க, மனம் திரும்ப செய்ய லாஸ்ருவை அவர்களிடம் அனுப்பும்படி கேட்டுக்கொண்டான். இப்ராஹிம் நபி அவனுக்கு என்ன பதில் கூறினார்? அவர்களுக்கு மூசா நபியும் மற்ற இறைவாக்கினரும் இருக்கிறார்கள், அவர்கள் சொல்வதை அந்த 5 சகோதரரும் கேட்கட்டும் என்றார். அதற்கு ஐஸ்வர்யவான், இல்லை தகப்பனே, ஏற்கனவே மௌத்தானவர்களிடமிருந்து யாராகிலும் ஒருவர் போய் பிரசங்கித்தால் அவர்கள் நம்புவார்களே என்ற போது, இப்ராஹிம் நபி, அப்படி அல்ல, அவர்கள் மூசா நபியின் வாக்குகள் மீதும் மற்ற இறை தூதர்கள் மீதும் ஈமான் கொள்ளவில்லையானால் மௌத்தானவர்களிடமிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் அவர்கள் இவர் மீது ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்றார். அன்பானவர்களே, உங்களை நரகத்தின் வேதனையிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு இரட்சகனை உங்களுக்கு தெரியுமா? அவர்தான் இறைவனிடமிருந்து இஞ்சீல் என்ற நீதியின் பாதையாகிய ரட்சிப்பின் வழியை பெற்று தந்த ஈசா நபி அவர்கள். இவர் உங்களுடைய பாவத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டு குர்பான் என்னும் தியாக பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுவதற்கும், ரத்தம் சிந்தி மவுத்தாகி 3 நாள் ரூஹோடு எழும்பவும் இறைவன் ஈசாவை முன்குறித்து தேர்ந்தெடுத்தான். ஈசா நபி உங்கள் பாவங்களுக்காக மரித்தார் என்று உங்கள் கல்வில் ஈமான் கொண்டால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், அதாவது நீங்கள் நரகத்திற்கு செல்ல மாட்டீர்கள். கியாமத்து நாளின் நியாய தீர்ப்பில் இருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். நம்முடைய முதல் பாடத்தில் நாம் கற்றுக்கொண்டபடி இறைவன் இன்சானுக்காக நரகத்தை உண்டாக்கவில்லை, மாறாக ஷைத்தானுக்காகவும் அவனை பின்பற்றின மலக்குகளுக்காகவும் மட்டுமே இறைவன் நரகத்தை உண்டாக்கினான். இருந்தாலும் நமது மூதாதையரான ஆதமின் உம்மத்துக்கள் அனைவரும் ஷைத்தானால் வழி கெடுக்கப்பட்டு அவனை பின்பற்றியதானா? இருந்தாலும் நமது மூதாதையரான ஆதமின் உம்மத்துக்கள் அனைவரும் ஷைத்தானால் வழி கெடுக்கப்பட்டு அவனை பின்பற்றினதால் ஷைத்தானின் கூட்டத்தோடு சேர்ந்த நாமும் நரகத்தை நோக்கி செல்லும் பெரும் பாதையின் வழியாக சென்று கொண்டிருக்கிறோம். பாவத்தின் சம்பளம் நித்திய நரகம் என்னும் மரணம். உண்மையில் இன்சானிடம் காணப்படும் பாவ இயல்பு அவனை நித்திய நரகத்திற்கே கொண்டு செல்லும். இதிலிருந்து தப்பிக்க என்ன வழி? நம்முடைய சொந்த வழிகள் அல்லது நல்ல அமல்கள், நம்முடைய சுய நீதிகள் நம்மை நரக தண்டனைக்கு தப்பு வைக்குமா? முடியாது. அதனால்தான் இறைவன் ஒரு மார்க்கத்தை அல்லது ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறான். அது என்ன வழி? அதுதான் மீட்பரின் மரணம். ஆம், இன்சானின் பாவத்து நிமித்தம் அவன் அடைய வேண்டிய மரண தண்டனையிலிருந்து, நரக வேதனையிலிருந்து அவனை மீட்டு ஜன்னத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரே வழி மீட்பரின் மரணமே. அந்த மீட்பர் யார்? அவர்தான் ஈசா அலைஹி வஸ்ஸலாம். ஆம், ஈசா நபியின் மேல், அவர் மரணத்தின் மேல், அவருடைய உயிர்த்தெழுதலின் மேல் ஈமான் கொள்பவர்கள் தங்கள் பாவ தண்டனையாகிய நரக வேதனையிலிருந்து, மரணத்திலிருந்து விடுதலை பெறுவதோடு அவர்கள் ஜன்னத்தை அடையலாம். அன்பானவர்களே, சில ஆயத்துக்களை வாசித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவாக்குவோம். யோவான் 16 சுரா 6 ஆயத்தையும், 2 கொரிந்தியர் 5 சுரா 21 ஆயத்தையும், யோவான் 16 சுரா 9-11 வரை உள்ள ஆயத்துக்களையும், மத்தேயு 7 சுரா 13-14 ஆகிய ஆயத்துக்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயந்தீர்க்கப்பட்டதினாலே நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சில. அன்பானவர்களே, இவ்வளவு நேரம் எங்கள் வார்த்தையை கேட்டுக் கொண்டமைக்கு நன்றி. இதில் உங்களுக்கு ஏதும் சந்தேகம் இருக்குமானால் எங்களை தொடர்பு கொள்ளவும். நீங்கள் இவ்வளவு நேரமாக இந்த நிகழ்ச்சியை கவனித்த வண்ணமாகவே இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பானாக. அடுத்த நிகழ்ச்சியில் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் வரை இறையருள் உங்களோடு இருப்பதாக. ஆமீன்.